سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. تدرجياه نام ريال الصالحين ينرى حديث كرندتي படித்து வருகிறோம். இதுவரையில் சுமார் 10 பாட வகுப்புகளை நாம் கடந்திருக்கிறோம். இறுதியாக நாம் பார்த்த விடயங்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் மரணித்து விட்ட பிறகு அவளை சூழ இருக்கக்கூடிய அவரது குடும்பத்தினர்கள் அவரது உறவினர்கள் நெருங்கியவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த இடமானது எந்தளவு மகத்துவமானது, அதேபோன்று அந்த மரணித்தவருக்காக நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் என்ன, அந்த மரணித்தவருடைய குடும்பத்தினர்கள் தமக்கு ஓதிக்கொள்ள வேண்டிய பிரார்த்தனைகள் என்ன, அதேபோன்று பொதுவாக சோதனைகள் ஏற்படுகிற பொழுது எப்படியான துஆக்கள் பிரயோஜனமானது என்ற பல விடயங்களை சென்ற 10வது எமது பாட வகுப்பிலே நாம் படித்திருந்தோம். மிக முக்கியமாக அந்த பாட வகுப்பிலே நாம் ஒரு விடயத்தை விளங்கியிருப்போம். அதாவது மரணித்தவரின் அருகாமையில் நின்று பிரார்த்தனை செய்வது அதாவது மகத்துவம் வாய்ந்தது, மதிப்பு வாய்ந்தது. அந்த இடத்தில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். காரணம் மலக்குமார்கள் அங்கிருக்கக்கூடியவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஆமீன் சொல்கிறார்கள் என்றொரு விடயத்தை சென்ற பாடத்திலே நாம் ஆழமாக விளங்கியிருந்தோம். இன்றைய 11வது பாட வகுப்பிலே மேலதிகமாக 2 விடயங்களை நாம் படித்துக் கொள்ளலாம். நாம் இறுதியாக பார்த்த அந்த மரணித்தவரின் அருகில் கேட்கப்படும் பிரார்த்தனைகள் அத்தோடு சிறப்புகள் முடிந்து விடுவதில்லை, தொடர்ந்து சிறப்புகள் நன்மைகள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது என்பதனை இன்றைய பாடத்தின் மூலமும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது இந்த ரியாலு சாலிஹீன் என்ற பாடநூலை தொகுத்த தொகுப்பாசிரியர் தலைப்பேற்றிருக்கிறார்கள், பாபு சலாத்தி அலல் மையிதி வஹுலூரி தஃப்னிஹி அதாவது மையத்திற்குரிய தொழுகை, அதற்காக கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதே போன்று அந்த மையத்திலே கலந்து கொள்வதனுடைய சிறப்புகள், பெண்கள் அந்த ஜனாசாக்களுக்கு பின்தொடர்ந்து செல்வது தடுக்கப்பட்டிருக்கிறது, வெறுப்பிற்குரியது என்ற ஒரு தலைப்பை இட்டு ஓரிரண்டு ஹதீஸுகளை கொண்டு வருகிறார்கள். முதலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم النبي صلى الله عليه وسلم அவர்கள் கூறியதாக ابو هريره رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், من شهد الجنازه حتى يصلى عليها فله قيراط ومن شهدها حتى تدفن فَلَهُ قِيرَاتَانِ. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறாரோ அதனுடைய அதற்கான தொழுகை முடியும் வரை அதனோடு அவர் கலந்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை இருக்கிறது. وَمَنْ شَهِدَهَا حَتَّى تُدُفَنْ فَلَهُ قِيرَاتَانِ. அதே போன்று யார் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த ஜனாசா அடக்கப்படும் வரை அந்த நிகழ்விலே அவர் இருக்கிறாரோ அவருக்கு இரண்டு கீராத்துகள் நன்மை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உடனே அங்கிருந்த சஹாபாக்கள் வினவுகிறார்கள், வமல் கீராத்தான், கீராத்துகள் என்றால் என்ன என்று கேட்கப்படுகிறது. அதற்கு நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், மித்லுல் ஜபலைன் அல் அலீமைன், அதாவது மிக பிரம்மாண்டமான இரண்டு மலைகளுக்கு சமனானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒரு ஜனாசா விழுந்து விட்டதென்றால் அந்த ஜனாசாவிலே அதற்காக தொழுகை நடத்தப்படும், அந்த தொழுகையிலே நாம் கலந்து கொண்டால் அதற்காக எமக்கு ஒரு மிகப்பெரிய மலை அளவு நன்மை கிடைக்கிறது. அதே போன்று அதே ஜனாசாவிலே நாம் கலந்து கொண்டு அந்த தொழுகையையும் முடித்துவிட்டு அந்த ஜனாசா அடக்கப்படும் வரை நாம் அதனோடு இருக்கிறோம் என்றால் எமக்கு இரண்டு சீராத்துகள் நன்மை, அதாவது இரண்டு பிரம்மாண்டமான மலைகளின் அளவு நன்மை கிடைக்கிறது என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற இரண்டு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று இதே ஹதீஸ் சற்று வித்தியாசமாக சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தில் இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது, وَأَنْهُ أَنَّ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ قَالْ مَنِ اتَّبَعَ جَنَازَةَ مُسْلِمٍ إِيمَانًا وَاحْتِسَابًا وَكَانَ مَعَهُ حَتَّى يُصَلَّى عَلَيْهَا وَيُفْرَغَ مِنْ دَفْنِهَا فَإِنَّهُ يَرْجِعُ مِنَ الْأَجْرِ بِقِيرَاتَيْنِ كُلُّ قِيرَاتٍ مِثْلُ أُحُدٍ وَمَنْ صَلَّى عَلَيْهَا ثُمَّ رَجَعَ قَبْلَ أَنْ تُدْفَنَ فَإِنَّهُ يَرْجِعُ بِقِيرَاتٍ. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒரு முஸ்லிமான ஜனாசாவை பின்தொடர்கிறாரோ வெறுமனவே அல்ல, உள்ளத்திலே முழுமையான ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் அவர் அந்த ஜனாசாவை பின்தொடர வேண்டும். இப்படி பின்தொடரக்கூடிய இவர் அந்த ஜனாசாவுடன் அதற்காக தொழுவிக்கப்படுகிறது, அதே போன்று
அதனுடைய அடக்கம் நிறைவடையும் வரை அந்த ஜனாஜாவோடு அவர் இருக்கிறார் என்றால், அவர் இரண்டு கீராத்துகள் கூலிகளோடு அவர் திரும்புகிறார். ஒவ்வொரு கீராத்தும் உஹது மலை அளவு போன்றது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், யார் வெறுமனவே தொழுது விட்டு திரும்புகிறாரோ அந்த அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்துக்கு செல்லவில்லை, அதற்கு முன் திரும்பி விடுகிறார் என்றால், அவர் ஒரு தீராத் நன்மையோடு உஹது மலை அளவு நன்மையோடு அவர் திரும்புகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸில் மேலே கூறப்பட்ட அதே விடயம்தான் சற்று வித்தியாசமாக மேலதிக வாசங்களோடு இடம்பெறுகிறது. எனவே இந்த இரண்டு ஹதீஸுகளையும் வைத்து மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒரு ஜனாசா விழுகிறது, அதற்காக நாம் அதனோடு அதனுடைய தொழுகை முடியும் வரை இருக்கிறோம் என்றால் ஒரு கீராத்து நன்மை கிடைக்கிறது. அதே போன்று அந்த தொழுகையிலும் கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்படும் வரை அதனோடு நாம் இருந்தால் இரண்டு கீராத்துகள் நன்மை எமக்கு கிடைக்கிறது. ஒரு கீராத் என்றால் அதனுடைய அளவு பிரம்மாண்டமான ஒரு மலையின் அளவு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்த தலைப்பாக இடப்பட்டிருக்கிறது, பாபு திஷ்பாபி தக்சீரில் முசல்லீமி அலல் ஜனாசா. அதாவது ஜனாசாவிற்கு தொழுபவர்கள் அதிகமாக இருப்பது விருப்பத்திற்குரியது என்ற ஒரு தலைப்பை விட்டிருக்கிறார். ஆனால் இது எமக்கு அவசியமானது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பை இட்டு இரண்டு ஹதீஸுகள் அதன் கீழால் பதிவு செய்யப்படுகிறது. அன ஆயிஷத ரதியல்லாஹு அன்ஹா காலத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மா மின் மையிதின் யுஸல்லி அலைஹி உம்மத்துன் மினல் முஸ்லிமீன் يَبْلُغُونَ مِئَةَ كُلُّهُمْ يَشْفَعُونَ لَهُ إِلَّا شُفِعُوا فِيهِ. அதாவது ஒரு மையத்திற்காக தொழுகிறார்கள், முஸ்லிம்களிலிருந்து ஒரு உம்மத்து கிட்டத்தட்ட 100 பேரை அடைகிறது என்றால், அந்த அனைவரும் இவருக்கு பரிந்துரை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி அவர்கள் இவர் விடயத்திலே பரிந்துரை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டே தவிர இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு மையத் இருக்கிறது, இதற்காக முஸ்லிம்கள் தொழ வேண்டும், கிட்டத்தட்ட 100 பேரை அடைய வேண்டும். அப்படி என்றால், அப்படி தொழப்படுகிறது என்றால், அங்கே தொழப்படக்கூடிய அந்த ஜனாசாவிற்காக இந்த 100 பேருக்கும் பரிந்துரை செய்வதற்குரிய அனுமதி கொடுக்கப்படுகிறது. அப்படி அவர்கள் பரிந்துரை செய்தால் அதனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டே தவிர இல்லை என்று இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. அதே செய்தி சற்று வித்தியாசமாக இன்னொரு இடத்தில், அதாவது சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இதனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அதாவது நபி அவர்கள் கூறுவதை நான் செவிமடுத்தேன், மா மின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத் ஃபயகூமு அலா ஜனாஸதிஹி 40 ரஜுலன் لا يشركون بالله شيئا الا شفعهم الله فيه. அதாவது எந்த ஒரு முஸ்லிமான மனிதராவது மனிதர் மரணித்து அவருக்காக அவருடைய அந்த ஜனாஜாவிற்காக 40 பேர்கள் தொழுகிறார்கள். அந்த 40 பேரும் எப்படி என்றால், அவர்கள் அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத நிலையில் அவர்கள் தொழுகிறார்கள் என்றால், அவர்கள் விடயத்திலே, அதாவது அவர் விடயத்திலே இவர்கள் பரிந்துரை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இவர்களினுடைய பரிந்துரை அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டே தவிர இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் மேற்கண்ட ஹதீஸிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், முதலாவது நாம் விளங்க வேண்டிய அம்சம், ஒரு மையத்திற்காக 40 பேர்கள் அவர்கள் எந்தவித இணையும் வைத்திருக்க கூடாது. அதே போன்று மற்றொரு ஹதீஸிலே கிட்டத்தட்ட 100 பேர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு மையத்திற்காக தொழப்படுகிற பொழுது இவர்களுக்கு அல்லாஹ் இவருக்காக பரிந்துரை செய்வதற்குரிய அனுமதியை கொடுக்கிறான். அவர்கள் பரிந்துரை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டே தவிர இல்லை என்று இந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த ஹதீஸை நாம் வெறுமனவே ஒரு மையத்திற்காக இப்படி தொழுகிட பொழுது இப்படியான சிறப்புகள் கிடைக்கிறது என்பதோடு சிந்தனையை நிறுத்திக் கொள்ளாமல், அந்த மையத்தாக நாம் இருந்தால் எமக்கு 40 சிறுக்கு வைக்காத முஸ்லிம்கள் அல்லது கிட்டத்தட்ட 100 பேர்கள் எமக்காக தொழுவார்களா என்று சிந்தித்து பார்ப்பது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி எமக்காக தொழுகை நடக்கும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். அவர்கள் பரிந்துரை செய்கிற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டே தவிர இல்லை என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாம் மரணித்து விட்டால் எமக்காக தொழுவதற்கு 100 பேர்கள் முன் வருவார்களா, 40 முஸ்லிம்கள் முன்னோர்வார்களா என்ற சிந்தனை எமக்கு இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ப எமது செயற்பாடுகள் மாற்றமாக இருக்கும் என்றால் அதனை மாற்றி நாம் இந்த நிலையை அடைகிற பொழுது இந்த ஹதீஸுக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இன்றைய பாடத்தை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம். இன்று நாம் படித்து கொண்ட பாடங்களை சுருக்கமாக ஒரு முறை கூறிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதாவது முதலாவது நாம் படித்த விடயம், ஒரு ஜனாசா இருக்கிறது, இதற்காக ஒரு மனிதர் தொழுவிக்கப்படும் வரை இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு கிராத் நன்மை கிடைக்கிறது. அதே போன்று அதே ஜனாசாவிற்காக அது அடக்கப்படும் வரை அவர் கலந்து கொள்கிறார் என்றால் 2 கிராத்துகள் நன்மை கிடைக்கிறது. ஒரு கீராத் என்றால் அதனுடைய அர்த்தம் பிரம்மாண்டமான ஒரு மலைக்கு சமனானது. அதே போன்று இரண்டாவதாக நாம் படித்த விடயங்கள், ஒரு ஜனாசா இருக்கிறது, அதற்காக 40 சிறுத்து வைக்காதவர்கள் அல்லது கிட்டத்தட்ட 100 பேர்கள் தொழுகிறார்கள் என்றால் அவர்களுக்காக பரிந்துரை செய்வதற்கான அனுமதி அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கப்பெறுகிறது. அவர் விடயத்திலே அவர்கள் செய்யக்கூடிய பரிந்துரை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற விடயத்தை நாம் இன்று படித்துக் கொண்டோம். இன்றைய பாடத்தை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். அப்போது